உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்ட்டு நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து முதியோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல செயல்கள் செய்துட்டு வர்றாங்க. ஆதரவற்றவர்களே உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். சரி, ஈர நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கோயம்புத்தூரில் செயல்பட்டுட்டு வருது. அதாவது இன்னும் வந்து மனிதநேயம் இருக்குது அப்படிங்கிறதான் அதை காமிக்குது இல்லைங்களா. அதோட நிறுவனர் மகேந்திரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. மற்ற அமைப்புகளிலிருந்து இது எப்படி வேறுபட்டிருக்கு, என்னென்ன அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கங்க. ஈரநெஞ்சம் இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க ஆதரவற்றவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த ஆதரவற்றவர்கள் வந்து யாருமே இருக்கக்கூடாது, ஊரில் யாருமே ஆதரவற்றவர்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து 7 வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஒரு 3 வருஷமாக பதிவு செய்யப்பட்டு ரன் பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து நாங்கள் சாலையோரமாக ஆதரவற்றவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் இறக்கத்தருவாயில் இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் வந்து மீட்டு காப்பகங்கள்லையும் அப்புறம் மருத்துவமனையிலையும் சேர்க்கப்பட்டு அவங்களுக்கான உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதில் வந்து மீட்கப்பட்ட ஒரு 60 பேரை அவங்களோட உறவினர்கள் தேடி கண்டுபிடிச்சி உறவினரோடு சேர்த்து வச்சுருக்கோம். இதில் வந்து அந்த உறவினர்கள் தேடி வீட்டுக்கு போனவங்கலாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்செல்லாம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது.
அப்போ உங்களுக்குன்னு தனியாக காப்பகமோ அது மாதிரி இல்லைங்களா? அதாவது நீங்கள் வந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சி காப்பகங்களில் ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய முதியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிமென்ஷியா, ஞாபக மறதியெல்லாம் இருக்கும். உறவினர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறங்கிறது பெரிய விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் வந்து வேணுக்குன்னே அனாதையாக தெருவில் விட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு சேர்க்கிற மாதிரியும் இருக்கும், சொல்லுங்களேன் எப்படின்ட்டு.
அதாவது நம்ம பார்க்குற ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆதரவற்றவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வீட்டிலேருந்து துரத்தி விடப்பட்டவங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. வயதானவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கும். ஒரு 70 வயசு தாண்டினாலும் திடீர்னு ஞாபகம் மறதி, சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு உறவினர் பார்க்குறக்காக வெளியூருக்கு வந்திருப்பாங்க, அந்த டைமில் வந்து தன்னோட அட்ரஸ் மறந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போய் முறையாக பராமரித்தோம்னா அவங்க கிட்டேருந்து நிறைய தகவல் நம்ம சேகரிக்க முடியும். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து இவங்க வந்து பிச்சை எடுக்கிறது தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 2 நாள் ஆச்சுன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க, பார்க்குறக்கு உடம்பு அழுக்காக போயிடும். இதனால் வந்து அவங்க பிச்சைக்காரங்க நம்ம முடிவு பண்ணிடுறோம். பிச்சைக்காரங்களாம் மனநோயாளி, ஏதோ ஒன்று முடிவு பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு காசும் சாப்பாடும் போட்டு அவங்கள வந்து முழுமையான ஆதரவற்றெல்லாம் உருவாக்கிட்டுருவோம் நம்ம. அது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து ஆதரவற்ற காப்பகம் நிறைய இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் உதவி கேட்டு இவங்கள சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள சேர்க்கப்பட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து நிறைய விஷயங்கள் சேகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமேல அவங்க உறவினை தேடி கண்டுபிடிக்கிறோம். உறவினை தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறோம் இவங்களை யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற தகவல் வச்சு தான் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். இது வந்து லோக்கல், அதாவது கோயம்புத்தூருக்குள்ளே அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வேண்டான்றவங்க எப்படி வெளி மாநிலத்திலிருந்தெல்லாம் இங்கே கோயம்புத்தூர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. இத்தனைக்கும் நாங்கள் நேரிலையெல்லாம் போய் பார்க்குறதில்ல. நாங்கள் எங்களோட அமைப்பு நண்பர்கள் மூலியமாக தான், உறுப்பினர்கள் மூலியமாக தான் நாங்கள் அவங்களோட உறவினரை தேடி கண்டுபிடிக்கிறோம். வேண்டான்னு சொன்னால் அப்போவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா காப்பகங்களே தங்க வச்சிடறோம். அந்த காப்பகங்களை தங்க வைக்கும்போது அவங்க இருக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்க முடியும். ஸோ இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி ஞாபகம் மறதி வருது. ஸோ முதியோர்களுக்கு ஓகே, இளைஞர்களுக்கு கூட ஞாபகம் மறதி வந்துடும். இவங்களுக்கு எப்படி நம்ம இதாகிறாங்கன்னா ஞாபகம் மறதி எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டால், வெளியூர்லேருந்து நார்த் சைட்லேருந்து நிறைய பேர் வந்து ட்ரெயினில் தான் வராங்க வேலைக்காக. தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை விஷயமா ட்ரெயினில் தான் வராங்க. வரவங்கெல்லாம் வந்து 2 நாள் 3 நாள் ட்ரெயினில் புக் பண்ணிட்டுலாம் வர்றதில்ல, கூட்டத்தோடு தான் வராங்க. அந்த மாதிரி கூட்டத்தோடு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப குறைஞ்சிரும் அவங்களுக்கு. தூக்கம் குறைஞ்சிருச்சுன்னு அப்படின்னா தூங்கவும் முடியாது. அப்போ தூங்க முடியாதுன்னா 4 நாள் தூங்கலைனாவே நம்மளாக இருந்தாலுமே நமக்கு ஞாபகம் மறந்து போயிடும். அப்படி ஞாபகம் மறந்துருச்சுன்னா அவங்களால என்ன பண்ணுறாங்க எது செய்கிறாங்கன்னு தெரியாது. கூட இருக்க நண்பர்களே வந்து அவங்கள வந்து மிஸ் பண்ணிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்புறம் அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து போலீஸ் வந்து பிடிப்பாங்க. போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா எங்ககிட்ட ஒப்படைப்பாங்க, இல்லை எங்ககிட்ட இல்லாட்டும் காப்பகங்களை கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க. அவங்கள நாங்கள் தேடி போய் பார்க்குறோம். நம்ம அவங்கள வந்து திருப்பி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து மருத்துவ உதவி கொடுத்ததுக்கு அப்புறமேலு அவங்களுக்கு பழையபடி ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமேலு அவங்க உறவினர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம தான் வந்து ஆதரவற்றில் உருவாக்குறோம்னு நம்ம சொல்ல வரேன். இந்த மாதிரி
ஸ்லீப் டிப்ரிவேஷன்ட்டு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லுவாங்க. சரிங்க சார், இது மாதிரி இளைஞர்கள் அப்படிங்கும்போது சட்டுன்னு மருத்துவ உதவிகள்லாம் கொடுக்கும்போது ஞாபக சக்தி மீன்றோம், ஆனால் வயதானவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிதானே. அப்போ நீங்கள் அந்த வயதானவர்களை வந்து உரியவர்களிடம் சேர்க்கும் பொழுது அவங்களோட மனநிலை இந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அந்த மாதிரி நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குதுங்களா சொல்லுங்களேன். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள கொண்டு சேர்க்கறது ரொம்ப ஈஸி, வெளி மாவட்டம் அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வெளி மாநிலம் அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
முதியோர்கள் வந்து ஞாபக மருதி வர்றதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் உபாதைங்கனால தான் வருங்க. அவங்கள வந்து நம்ம காப்பகங்களில் வச்சு நம்ம அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது இல்லை அவங்க நாள் திருப்பி நல்லா தூங்கினாங்கனாவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பழைய ஞாபகங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க உறவினர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட கட்டாக் ஒடிசா அங்கே இருக்கவங்களெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க எவ்வளோ பிரியம் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 வயசானவங்கள தேடி இங்கே வர முடியும். இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கிறாங்க, எங்கள் தாத்தா பாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் நாங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தின உடனே அடிச்சு பிடிச்சி உடனே கிளம்பி வருவாங்க. அப்படி வரும்போது இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க சொந்தத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு பழையபடி எல்லா ஞாபகமும் வந்துடும். அது இது இயல்பான விஷயம். அது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அடுத்தடுத்த மூணு வாரங்களில் வந்து அடுத்த மூணு பேர் ஒரே வாரங்களில் ஆந்திர பிரதேஷ் அப்புறமேல திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து இந்த மாதிரி மூணு இடத்துலேருந்து தொடர்ந்து முதியோர்கள் தான். இது வந்து அப்போதான் எங்களுக்கு உணர தெரிஞ்சது இவங்க மிஸ் ஆனாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் இங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து உறவினர் கண்டுபிடிச்சிட்டாங்க. உறவினர் வந்ததுக்கப்புறம் மூணு பேர் தெளிவாயிட்டாங்க. ஸோ அந்த ஞாபகம் மறதின்றது அறவே போயிடுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இருக்கிற ஒரு பாசம் ஒரு பரிவு இதெல்லாமே தான் அவங்களோட குணப்படுத்த வேண்டிய ஒரு மருந்தாகவே இருக்குது. ஸோ அவங்க உறவினர் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுவாங்க.
உண்மையிலே வேணும் அப்படிங்கும் போது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மருத்துவ உதவிகள் சொன்னீங்க, இங்க அரசு மருத்துவமனையில சேர்க்கிறீங்களா? ஏன்னா இதுக்கான பொருளாதார உதவியெல்லாம் நீங்க எப்படி திரட்டுறீங்க அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இங்க பொதுவா இங்க நாங்க காப்பகங்களை வந்து மாநகராட்சி காப்பகங்களை தான் நாங்க சேர்க்கிறோம். அங்க ரெகுலரா டாக்டர்ஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாநகராட்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் சேர்க்கப்படுறோம். ஸோ எங்களுக்கு வந்து நிதி உதவின்றது குறைந்த நண்பர்கள் எங்களுக்கு கொடுக்குற நிதி அது போதுமானதாக இருக்குது. அது போக எங்களுடைய சொந்த இதுவும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களுடைய உயிர் காப்பாற்றப்படுறது ஒரு உறவினர் கிடைக்கப்படுதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம பொருளாதாரத்தை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உறவினர் கிடைக்காமல் போயிடும். ஸோ நாளைக்கு நமக்காக இருந்தாலும் இதே நிலைமை தானே. ஸோ பொருளாதாரம் வந்து இதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது.
சரிங்க சார், முதியவர்கள் அப்படிங்கும்போது இயலாமையும் அவங்களுக்கு இருக்கும் டியூ டு ஓல்டு ஏஜ். இப்போ குழந்தைகளும் அது மாதிரி தனித்து விடப்படுறாங்க. அப்புறம் சில பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்ட்ட கோச்சிட்டு ரயில் ஏறி வந்துடுறாங்க. அதெல்லாம் நம்ம நியூஸில் அன்றாடம் கேள்விப்படுகிற ஒரு இது. சினிமா ஆசையினால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற சிறுவர்கள் நிறைய பேர் அதையும் நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சிறுவர்களை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், அல்லது சில குழந்தைகள் பெற்றோர்களை பார்க்கவே மறுக்கலாம். அது மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறீங்க?
எங்ககிட்ட ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க. ஒரு குழந்தை வந்து பேர் அருண். அவங்க அம்மா வந்து எனக்கு இந்த பையன் இருந்தால் ராசி இல்லைன்னு சொல்லி துரத்தி விடப்பட்டான். ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஒரு பஸ்ஸில் வந்து அந்த பையனை தனியாக வந்துட்டு கணபதியில் வந்து பஸ் டிரைவர் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அந்த பையன் பசியால் 7 பையன் தான், பையனுக்கு 7 கூட இல்லை, 6 தான் இருக்கும். வந்து பசிக்கு வந்து ஏதோ ஒரு கடையில் காசு கொடுத்து டிஃபன் வாங்க தெரியாமல் அங்கே இருக்கிற தின்பண்டத்தை எடுக்கும் போது அவனை தட்டி விடப்பட்டு அந்த வடை எடுத்தான்னு நினைக்கிறேன். எஸ், வடை எடுக்கும் போது அது கீழே விழுந்து கீழே இருக்கிற அந்த வடையை எடுத்து சாப்பிட போவோம். பார்க்குறக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது. என்னோட நண்பர்களை வந்து அவனை மீட்டு கொண்டு வந்து இங்கே எங்கிட்ட அப்படிங்கும் போது தொடர்ந்து ஒரு 3 அவனை உட்கார வச்சு 2 அவன் வண்டியில் உட்கார வச்சு சுற்றிட்டு உனக்கு என்னடா குறை, ஏன் இப்படி தனியாக வந்தேன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளோ கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறான். எனக்கு வந்து யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன். அந்த பிஞ்சு மனசில் எவ்வளோ ஒரு அழுத்தம் இருக்கும். எங்கள் அம்மா தான் என்னை துரத்தி விட்டாங்க, கையில் சூடு வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பையன் சொல்லவே இல்லை. 3 காப்பகங்களில் வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான விளையாட்டு பொருள் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமேல அவன் சொல்கிறான் எங்கள் அம்மா தான் என்னை துரத்தி விடான்ட்டு. அந்த அம்மாவை போய் கேட்டால் எனக்கு அந்த பையன் ராசி இல்லைங்க, அதனால் எனக்கு வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. சரிம்மா, நீ சொன்னது வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுவியா அப்படின்னு கேட்டால் எனக்கு வேண்டான்ட்டு இல்லை, வேணும்னா தான் நாங்கள் ஸ்டெப் எடுக்க முடியும், நாங்கள் அப்படியெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அலட்சியமான ஒரு இது, இந்த மாதிரி ஒரு தாய் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட பேரண்ட்ஸ் அதாவது இந்த பையனோட தாத்தா பாட்டியை பார்த்து அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த பையன் காண போனதே தெரியாது, நாங்கள் எங்ககிட்ட தான் இருந்தாங்க, இந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போய் தான் தொலைச்சிட்டா, இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டி வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது பாருங்கள், பெத்த ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணுமா. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக டிரைவராக இருக்கிறார். அவர் அவர் வந்து மேக்சிமம் அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் வருவார், இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வருவார். அந்த அம்மா பேச்சை கிட்ட தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இது அவங்க வெளியூர் போகிறதுனால தெரியல அப்படின்ற மாதிரி, கேட்டால் பையன் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருந்தது. இன்னொரு பையன், அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கட்டாக்கில் இருந்து வந்திருக்கிறான். எங்ககிட்ட எப்படி கிடச்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெயின்லேருந்து, ட்ரெயின் போயிட்டுருக்க ட்ரெயின்லேருந்து கீழே தவறி விழுந்த பையன், தலையில் அடிபட்டு பயங்கரமான காயம், தலையில் வந்து ஒரு ஓட்டையாகி அப்புறம் கை வந்து ஒரு கை கழுண்டு, உடம்பெல்லாம் ரொம்ப ரத்த காயங்களோட இருந்ததாகவும், அது வந்து ஒரு 15-20 நாளாக வந்து ட்ரெயின்லேயே போயிட்டு வந்துட்டு மயக்கமாயப்பட்டு யாருமே கவனிக்காத நிலைமையில் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார் வந்து எங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு பையன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்து அவனுக்கு உதவி பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த ட்ரெயினில் வரும்போது ஈரோட்டில் நாங்கள் ஒரு கேட்டோம், அவங்களும் கூப்பிடல, திருப்பூரில் கேட்டோம் அவங்களும் கூப்பிடல, சேலத்துலேயும் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி பையன் இருக்கிறான்ட்டு யாருமே எடுக்கல, நாங்கள் உங்களை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு கீரணிஞ்ச அமைப்புக்கு தொடர்பு கொட்டாங்க. நாங்கள் உடனடியாக அந்த ட்ரெயினுக்கு போய் அந்த பையனை மீட்கும் போது பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஸோ 20 நாளாக ஒரு கை ஷோல்டர் கழுண்டு, தலையில் அடிபட்டு புழுவெல்லாம் வந்துருச்சு, உடம்பெல்லாம் அவ்வளோ ஒரு துர்நாற்றம், பார்க்குறவங்களே வந்து ரொம்ப தள்ளி போகிற மாதிரி. அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம். கோயம்புத்தூர் கலெக்டருக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். அவர் உடனடியாக அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தார். கூடுதலாக ஒரு 10 நாளாக நாங்கள் அந்த பையன் கூடயே இருந்து என்ன பேச என்ன பாஷன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்கள் டீமில் திருநங்கி இருக்கிறாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க, டே நைட் அவங்க கூட இருந்தவங்க. அவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கட்டாக் ஒடிசா, இது மட்டும்தான் சொன்னான். இதை வச்சுட்டு எங்கள் டீம்ஸ் எடுத்த முயற்சியில் வந்து அந்த பையனோட உறவினர் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்க கிட்ட விஷயம் கேட்கும் போது, 1.5-2 வருஷமாக முன்னாடி இந்த பையன் காணாமல் போயிட்டான், நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. அவள் உடனடியே இங்கே வந்தாங்க. அங்கேருந்து வர்றதுக்கே 4 நாள் ஆச்சு. வந்ததுக்கப்புறமா தெரியுது இந்த பையனை கடத்தப்பட்டிருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தம். இதெல்லாமே எங்களோட ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம், யூடியூப்ல இருக்கு, பிளாக்ல இருக்கு. பார்க்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். 13 வயசு பையன் வந்து எத்தனை கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா எப்படி தேடினாங்கன்றது, அத்தனைக்கும் அவங்க விவசாய குடும்பம், 15 நாளாக எங்கள் கிட்டே இருக்கும்போது அந்த பையனோட அழுகை, எங்கள் அம்மாவை பார்க்கணுன்ட்டு எத்தனை பேர்த்திட்ட கெஞ்சிருப்போம். ஸோ கடைசியாக எங்கள் கிட்டே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க அடைஞ்ச ஆனந்தத்தில் அளவே இல்லை. சந்தோஷமாக இங்கேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம், தவிர்க்கிறது. நம்ம பொதுமக்கள் வந்து முறையாக அவங்கக்கிட்ட அணுகி அவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றது நம்ம ஆராய்ஞ்சோம்னா கண்டிப்பாக அவங்களோட உறவினர் கிடைப்பாங்க. அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்க, அக்கா ஒரு தம்பி. அம்மா வந்து சொல்லிட்டாங்க, அம்மா வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அந்த ஆள் வந்து எங்களை வந்து பார்த்துக்கிற மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை துரத்தி விட்டாங்க. பொதுமக்களாக பார்த்து எங்களை வேற காப்பகத்தில் சேர்த்து விட்டாங்க. அந்த காப்பகத்தில் வந்து நடந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்னால எங்களை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. நான் திருப்பி அந்த பையனை போய் பார்க்கும்போது அந்த பையன் என் தம்பி இல்லை, அங்கே எப்படியோ கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல முறையிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னாங்க. 2 மணி நேரத்தில் அந்த பையன் வந்து ஊட்டியில் இருக்கன்றது கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்களும் சேர்ந்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட தான் முக்கியமான பங்கு இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். பாதுகாப்பு நிறைய இடம் இருக்குது, அதை நம்ம முறையாக பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது.
எத்தனை வகையில் வந்து அனாதையாக்கப்படுறாங்க பாருங்கள். பெத்த தாயே வந்து பையன் ராசி இல்லை அப்படின்ட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை, அப்புறம் பணத்துக்காக வந்து கடத்தப்பட்ட ஒரு நிலை, அப்புறம் தாயோ தகப்பனோ மறுமணம் புரியறதுனால துரத்தி அடிக்கப்படுகிற அது ஒரு நிலை. எத்தனை விஷயங்கள் இல்லையா, மருமகன் மருமகள் வந்து மாமனார் மாமியாரை பார்க்க முடியாம அவங்க வந்து வெளியே துரத்துற ஒரு நிலை, நிறைய விஷயங்கள்ல நிறைய வழிகளில் குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அனாதையாக்கப்படுறாங்க. சரி, இப்ப இவங்களெல்லாம் வந்து மாநகராட்சி காப்பகங்கள்ல சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்க ஃபாலோ அப் எப்படி இருக்குது? சேர்த்துட்டு அப்படி உங்களுடைய கடமை முடிஞ்சது அப்படின்ட்டு நீங்க போயிருவீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஏற்பாடுகள் நீங்க பண்றீங்க?
நாங்க சேர்க்கப்படுறதோட விடலையே, நாங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறோம். அவங்களுக்கு மருத்துவ உதவி வேணும்னா நாங்கள் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அங்கே எங்களுக்கு சென்டர் இருந்து தான் நாங்கள் எங்கள் சென்ட்ரல் வச்சு நாங்கள் பார்க்க முடியும். சென்டர் இல்லாதனால காப்பகங்களை வச்சு அங்கே இருந்து தான் நாங்கள் உறவினர்களை தேடுறதுக்கான வழி நாங்கள் தேடுறோம் நாங்கள். ஸோ வயதானவங்கெல்லாம் வந்து சேர்க்கப்பட்டதுக்கப்புறம் 2 நாளில் 3 நாளில் இல்லை 1 வாரம் 10 நாளில் இறந்துருவாங்க. அந்த இறப்புக்கு நாங்கள் பொறுப்பெடுத்து நாங்கள் அவங்களுக்கு நல்லடக்கத்துக்கு நாங்கள் வழி பண்ணி கொடுத்துறோம். ஸோ எங்கள் டீமில் வந்து மயானத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எங்கள் டீமில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நல்லடக்கம் அப்படின்னு சொன்னீங்க, ஒருவேளை உறவினர்கள் அதுக்கப்புறம் தேடி வந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்களா? போலீஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது இல்லையா?
நாம பண்ற விஷயம்னா ரோட்ல இருக்கவங்களை கூட்டு வந்து காப்பாங்களை வைக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கை தான். இந்த மாதிரி அவங்களோட ப்ரொசீஜர் தான், இந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்து காப்பகங்களில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு, இறக்குறது வந்து காப்பகங்களில் தான் இறக்குறாங்க. ஸோ அவங்களோட முடிவு தான் அது, அவங்க என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்றதா அது அவங்களோட பொறுத்து தான். நம்ம வந்து நாங்கள் ஒரு பாலமாக இருக்கிறோம், நாங்கள் காப்பகங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோம், எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் நினச்சி கொண்டு வர்றோம், அதுக்கப்புறம் அங்கே இறக்குறாங்க. இறக்குறதுக்கு அப்புறமேலே அவங்களோட அவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் நாங்கள் அவங்க தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். நாங்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த உறவினர் எங்கள் அம்மா அப்பா என்ன நாங்க இல்லை எங்கள் தாத்தா பாட்டியானா என்ன நாங்கள், ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி தான்,
ஆதரவற்றவரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம எல்லோருடைய எண்ணம். இருந்தாலும் சில இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது. எந்த வயதினர், எந்த பாலினத்தவர் அதிகமாக அனாதையாக்கப்படுகிறார்கள்?
முதியவர்கள் தாங்க, பெரும்பகுதி முதியவர்கள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகப்படியான வெளியே வராங்க. ஆண்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தன்னோட இதை கொண்டு போயிடுறாங்க, பெண்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு போக முடியறதில்ல. நாங்கள் ரெஸ்கியூ பண்ணதுலேயே அதிகமான பேர் பெண்கள் தான். ஸோ பெண்களுக்கு தான் சரியானபடி இன்னும் பாதுகாப்பு கிடைக்கல. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள், வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வர ஏற்படக்கூடிய கோபங்கள், ஈகோ, இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. அவங்க வரும்போதே வந்து நான் என் மருமகள் நான் பார்க்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன், என் மருமகன் தான் என்னை துரத்தி விட்டாங்க. ஸோ இதே கம்ப்ளைண்ட் தான் வருது, எல்லாத்துட்டையும் ஒரே கம்ப்ளைண்ட் தான் வீட்டில். இதை விட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெற்றவங்கள் வந்து தன்னோட குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, மூட்டை தூக்கி இது பண்ணுவாங்க, அதுக்கு நான் அவங்களுக்குன்னு தனியான ஒரு தான் கஷ்டப்பட்டது வந்து பசங்க அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக வளர்த்திருப்பாங்க. பசங்களும் நல்லபடியாக வளர்ந்துருவாங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது இல்லை அவங்களுக்கு நிறைய பேர் தெரிய வருவாங்க, அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன், அவங்களோட வாழ்க்கை திறமையை மாறி போயிடும். இவங்களை பார்க்கும்போது, பெற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு துஷமாக தான் தெரியும். ஸோ இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற போது சரியானபடியான ஒரு கவனிப்பு குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் படித்த மனைவி பசங்க அவங்களோட வாழ்க்கை தனியாக போயிடும். இவங்களுக்கு பெற்றவங்களுக்கு என்னென்னா நான் பார்த்து வளர்த்தவன் இனி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஈகோ அந்த இடத்துல வந்துடும். ஸோ பசங்களை வந்து சரியானபடியான கைடிங் கொண்டு போகாததும் பசங்க வந்து தன்னோட பெற்றவங்க அப்படின்ற ஒரு மதிப்பு குறையுது அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து பெற்றவங்க வந்து வெளியே வரக்கான காரணமாக இருக்குது.
சரியாக சொன்னீங்க, புரிதல் இல்லாதது. அதாவது குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைகளை வளர்க்கறது வந்து பெற்றோர்களுடைய கடமைன்னு நினைக்கிறாங்க. பெற்றவர்கள் வந்து நம்ம வளர்த்தோமே பிள்ளைகள் பிரதி உபகாரமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகாத பொழுது இந்த மாதிரி எல்லாம் மோதல்கள் ஏற்படுது. அப்போ பெற்றோர்களும் வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும், குழந்தைகளும் தங்களுடைய கடமைகளை வந்து கரெக்டாக நிறைவேற்றணும். இப்போ திருநங்கைகள் உங்கள் அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அவங்களுக்கு என்ன வேலை?
அவங்களுக்கு வேலை அப்படின்றது இல்லைங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது ரெகுலராக வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ நாங்கள் கிளாஸ் ஸ்கூல்லாம் போய் கிளாஸில் தான் எடுப்போம். அவங்களுக்கு வந்து திருநங்கைகளை பற்றி தெளிவான விளக்கம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ரோட்டில் திருநங்கை போனாங்கவே இவங்க ஒரு அசிங்கமாக நினைக்கிறதும் ஒரு தவறான ஒரு இது கண்ணோட்டத்தில் நினைக்கிறதும் வந்து தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் வந்து எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, சில விஷயங்களுக்கு ரொம்ப பக்கபலமாகவும் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் விடாமல் ரெகுலராக போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவாங்க, காப்பகங்கள் வரும்போது போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப துணை பேர் வருவாங்க. ஸோ அவங்களும் நம்ம ஊக்குவிக்கணும். ஸோ திருநங்கைகள் வந்து அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்களும் ஒரு ஆதரவு இல்லாத நிலைமையில தான் கொண்டு போகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அவங்களாலையும் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம்.
சரிங்க சார், நீங்கள் மக்களுக்கு சமுதாயத்துக்கு என்ன சொல்லணும்ன்ட்டு நினைக்கிறீங்க?
நான் நிறைய விஷயத்துலேயும் சொல்லியிருக்கேன், நான் ஆதரவற்றவர்கள் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து ஆதரவற்றலாக உருவாக்கப்பட்டதை விட சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஆதரவற்ற நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு ஒரு சமுதாயமே காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக துணை போயிடாதீங்க. ஆதரவற்றல் யார், பிச்சை எடுக்கிறதுக்காக வெளியே வரவங்க யாருன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி தெரிகிறாங்க, ஆதரவற்ற நிலைமையில் இருக்காங்க, இல்லை அட்ரஸ் தெரியாமல் இருக்கிறாங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னோடய நம்பர் 9080131500. நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உடனடியாக நாங்கள் வந்து அவங்களுக்கான தேவையை என்னவோ அதை நாங்கள் கண்டிப்பாக முறைப்படி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் ரொம்ப நன்றி நேயர்களே.
நன்றி, வணக்கம்.
கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் பி. மகேந்திரன் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. டிஎன்ஏயூ அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.